முதல் வாசகம். கடவுளிடம் திரும்பி வந்த நீங்கள் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-5, மேலும் 8-10 வரை. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தேயுவும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவில் அன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். எப்படியெனில், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வாணி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்த மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பேரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆடி செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஈத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார்.
குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
பிரிவு 23 இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகிறீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா? பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா? காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு
கிறிஸ்துவே.
தடையாக இருக்காதீர்கள். 2014 மதுரை கருமாத்தூரில் இருக்கிற கிறிஸ்து இல்ல குருமடத்திலே ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லப்படுகிற ஆன்மீகவியல் படித்து கொண்டிருந்த பொழுது அங்கே பல்வேறு விதமான ஆன்மீக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன. ஆன்மீகமும் உளவியலும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்விலே எந்தளவு மாற்றத்தை கொண்டு வருகிறது, அல்லது இந்த உளவியலினுடைய தாக்கம் எந்தளவு ஒரு மனிதனை உருவாக்குகிறது, அல்லது அதனுடைய அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை குறித்தும், ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக பயிற்சிகள், ஆன்மீகத்தை தேடுவதற்கான வழிமுறைகள் என்ன என்று ஒன்றன் பின் மற்றொன்றாக எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த வரிசையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சியின் பெயர் என்னவென்றால், ஆசிரமம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆசிரமத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற எல்லா விதமான ஆன்மீக பயிற்சிகளையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வழிமுறை. இதற்காக நாங்கள் மதுரையிலிருந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆன்மோதயா என்ற ஒரு ஆசிரமத்திற்கு சென்றிருந்தோம். அங்கே 8 தங்கி அங்கிருக்கிற அருள் பணியாளர்களோடு இணைந்து இந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு ஆன்மீக காரியங்களை எப்படி ஒருவர் உள்ளார ஏற்றுக்கொள்ள முடியும், அல்லது இந்த பயிற்சியை யோகா, ஜபம், தவம், ஒருத்தல், ஆண்டவரை அதிகாலையில் தேடக்கூடிய பழக்கம், அல்லது ஆண்டவரிடத்திலே முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஒரு குணம், இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக அங்கே இந்த பயிற்சியானது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே சமரக்கோன் என்ற ஒரு முதிர்ந்த அருள் பணியாளர் இருந்தார். நடக்க முடியாது, மெதுவாக தான் நடந்து வருவார். ஆனால் சரியாக திருப்பள்ளிக்கு வந்து விடுவார். வந்து ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு அவருக்கு உதவியாக இருந்த இன்னொரு அருள் பணியாளர் திருப்பள்ளி நிறைவேற்றுவார். ஆனால் இவர் அமைதியாக ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு திருப்பள்ளியில் இணைந்து செபிப்பார். சரியாக பதிலுரை பாடல் முடிந்து நற்செய்தி பகுதி வாசித்த பின்பு ஒவ்வொரு நாளும் அவர் எங்களுக்கு மறைவுரையாற்றுவார். அப்படியாக அந்த 8 ஆறாவது நாள் என்று நினைக்கிறேன், அன்றைய நாளிலே தந்தையானவர் ஒரு அழகான ஒரு மறையுரையாற்றினார். அந்த மறையுரையை தான் இன்று நான் தலைப்பாக உங்களுக்கு எடுத்திருக்கிறேன், தடையாக இருக்காதீர்கள். அருள்பணியாளர் அந்த மறையுரையை கொடுக்கின்ற பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால், தம்பிகளே, உங்களை கடவுள் அவரோட பணிக்கு கூப்பிட்டுருக்கிறார், உங்களோட பணிக்கு அவர் உங்களை கூப்பிடல. அப்போ அவரோட பணிக்கு அவர் கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னால் யாரோட வேலையை செய்யணும், கடவுளோட வேலையை செய்யணும். அது மட்டும் இல்லை, கடவுளோட வேலையை செய்ய நீங்கள் தடையாகவும் இருக்கக்கூடாது என்று சொன்னார். அப்பொழுது அது புரியவில்லை. இறையியல் படிக்க வந்த தூய பவுல் கல்லூரியிலே இறையியல் படிக்க வந்த பின்பாக ஒவ்வொரு இறையியல் வகுப்புகளையும் ஆழ்ந்து நோக்குகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை செய்தியை நாம் கற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய அருளை நான் முதலில் பெற்றுக்கொண்டு என்னுடைய இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற இந்த தெய்வீக திருச்சடங்கின் வழியாக மக்களுக்கு அந்த அருளை கொண்டு சேர்ப்பதற்கு ஆண்டவர் எங்களை ஒரு கருவியாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் என்னால் புரிந்து கொள்ள முடியது, அன்புக்குரியவர்களே. எனவே பெற்றுக்கொள்ளக்கூடிய அருளுக்கு ஒரு தனி மனிதன் தடையாகவும் இருக்கக்கூடாது, அதே போன்று அந்த அருளை மற்றவர்கள் பெறுவதற்கு அவர் ஒரு தடையாகவும் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடி அநேக மனிதர்கள் வருகிறார்கள். ஆண்டவரை தேடி அநேக பிள்ளைகள் தங்களுடைய பாவ சேற்று கரைகளோடு வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் இங்குதான் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க இருக்கிறார், உன்னை வழிநடத்த இருக்கிறார், உன்னை காப்பாற்ற இருக்கிறார், உனக்கு இரக்கம் காட்டுவார், உனக்கு மன்னிப்பு கொடுப்பார், நீ கவலைப்படாதே, அஞ்சாதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னை வழிநடத்தி காப்பார் என்று சொல்லக்கூடிய இந்த அருள் வாழ்வுதனை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இன்றைய நாளில் அழைத்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட அந்த துறுமுகத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார், அந்த மக்களை குறித்து ஒரு பாராட்டு உரை நிகழ்த்துவதாக பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், காரணம் நீங்கள் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தீர்கள், உறுதியான பற்று உறுதி கொண்டிருந்தீர்கள். இந்த உறுதித்தன்மை யாரை நோக்கி வழிநடத்தியது, ஆண்டவரை நோக்கி வழிநடத்தியது. எனவே நீங்கள் தவறாமல், தவறி விழுந்து விடாமல், ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து வேரூன்றி இருக்கிறீர்கள். எனவே கடவுள் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லி அங்கே பவுலடியார் அந்த மக்களை வாழ்த்துகிறார். வாழ்த்துகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை சாராம்சம் என்னவென்றால், கடவுள் கொடுக்க விரும்பிய அருளினை அந்த மக்கள் எவ்வித தடையுமின்றி பெற்றுக்கொண்டதால் தான் அவர்களால் பெற்றுக்கொண்ட அந்த அருள் வாழ்வினை தங்கு தடையின்றி மற்றவர்களுக்கு கொடுக்க முடிந்தது என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்குதான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். திருமுழுக்கு, உறுதி பூஸ்தல், புதுநன்மை, ஒப்புரவு, நோயில் பூஸ்தல், குருத்துவம், திருமணம் என்று இந்த ஏழு விதமான திருச்சபையினுடைய அருள் அடையாளங்கள் வழியாக ஆண்டவர் அருளை அள்ளி எள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அருளை பெற்றுக்கொள்வதற்காக தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளுமாக ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அருளினை பெற்றுக்கொள்ள நாம் ஒருபோதும் தடையாகவும் இருக்கக்கூடாது. இந்த அருளை மற்றவர்கள் பெறு வருகின்ற பொழுது அவர்களுக்கும் நாம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை தான் இயேசு இன்றைய நாளிலே மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் வழியாக நமக்கு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை கொடுக்கிறார். இயேசுவை பொறுத்தவரையில் நாம் எல்லாம் இன்னைக்கு என்னடா இயேசு இப்படி பேசுகிறாரு, நல்லாத்தானே பேசிக்கிட்டு இருப்பார், மன்னிக்கிறேன், அன்பு செய்கிறேன், வாங்க பிள்ளைங்களா சந்தோஷமாக இருங்க, என்னோட பேசுங்க, பழகுங்க, ஏன்ப்பா குழந்தைகள்லாம் தடுக்கிறீங்க, அவங்கள விடுங்களே, ஆசீர்வதிக்க தானே, ஆசீர்வாதம் வாங்க தானே வந்திருக்காங்க, வந்துட்டு போட்டுமே என்று மென்மையாக பேசிய இயேசு, ஐயோ உங்களுக்கு கேடு என்று இன்று 4-5 முறை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இதனுடைய பின்னணியை, இதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். வெளிவேடக்காரரே, குருட்டு வழிகாட்டிகளே, குருட்டு மடையரே, குருடரே என்று இயேசு எப்படி திட்டுகிறார். நம்ம கொலோக்கியலா வழக்கு முறையில் சொல்லணும்னா, அறிவு கட்டவனே, முட்டாளே, ஒன்றும் தெரியாதவனே, எதுக்கடா அங்கெல்லாம் வந்து நிற்கிற என்று நாம் வழக்கமாக பேசுவோம் அல்லவா, அதுபோன்று திட்டுவது போன்று இயேசு திட்டுகிறார் என்றால், பிரியமானவர்களே, 3 விதமான செயல்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். 1, நுழைய அனுமதிப்பதில்லை. அவர்கள் ஆலயத்திற்குள்ளே, இந்த விண்ணக வாயில் என்பது ஆலய இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த ஆலயத்தினுடைய முன் சுவையாக ஆண்டவர் சுட்டி காட்டுகிற அந்த விண்ணலை வாசலை குறித்து கொண்டிருக்கிறது. ஆக விண்ணக வாயில் என்பது இன்று நாம் நுழைகின்ற ஆலயத்தினுடைய முன் சுவையாக இருப்பதனால் அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைய விடாமல் அவர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள். அதை மட்டும் அவர்கள் செய்யவில்லை, தானும் நுழையவில்லை, வருபவரையும் நுழைய விடாமல் அவர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கிராமத்திலெல்லாம் ஒரு சொல்லாடல் இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும், என்ன வார்த்தை அப்படின்னா, வைக்கோல் படுத்திருக்கும் நாய் போல என்று சொல்வார்கள். வைக்கோலில் நாய் படுத்திருக்கும், அதுவும் சாப்பிடாது, சாப்பிட வர மாடையும் சாப்பிட விடாது, விரட்டிக்கிட்டே இருக்கும், குறைக்கும், பாய வரும். இப்படியாக தான் பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர் மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள் என்று இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார்கள். இவர்களும் ஆலயத்திற்குள் நுழைவதில்லை, ஆலயத்திலே ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வருகிற மக்களையும் அவர் விடுவதில்லை என்று முதலாவதாக இயேசு அங்கே அவர்களை சாடுகிறார். 2, பிறரை கெடுக்கின்ற மனநிலை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி என்றால், முதல்ல ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அப்ரிஷியேட் பண்ணுறாரு. சரி பரவாயில்ல, அவங்கெல்லாம் வந்து ஒருவரை சமயத்தில் இணைக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை தான் செய்கிறார்கள். ஆனால் அந்த நல்ல காரியத்தை செய்துவிட்டு நல்லதுக்கு பதிலாக இன்னும் 2-3 தீமையை சேர்ந்து செய்தால் எப்படி இருக்கும்? அப்படியாக அவர்கள் செய்கிறார்கள். அவர்களை சமயத்துக்குள் வரவழைத்து சட்டம் என்ற வேலிக்குள்ளே அவர்களை பிடித்து வைக்கிறார்கள். எனவே அங்கே நசுக்குவதால் தான் நரகத்திற்கு இட்டு செல்லுகிற ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்கள் என்று 2 பரிசேயரை பார்த்து இயேசு சொல்லுகிறார். 3, தவறானவற்றுக்கு முக்கியத்துவம். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில், இந்த டிஜிட்டல் வேர்ல்டு சொல்கிறோம்ல, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா, எது தேவையோ அதை தேர்ந்தெடுக்கிறதில்ல, தேவையில்லாதது எடுத்துக்கிறது, எது வேணுமோ அதை எடுக்கிறது இல்லை, வேண்டாதது எடுத்துக்கிறது, எது முக்கியமானதோ அதை தொடுறதே இல்லை, முக்கியமில்லாததை எடுத்துக்கிறது, எதுக்கு நம்ம முதன்மைத்துவம், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கறது இல்லை, எது தேவையில்லையோ அதை தூக்கி என்ன பண்ணுறது, நம்ம மேலே சுமந்துக்கிட்டு அங்கு இங்குமா போயிட்டு இருக்குது. இதைத்தான் இயேசு இங்கே சாடுகிறார். வழிபாடு, வாழ்வு, ஆண்டவரை தேடி வருகிற இந்த செயலிலே எதுப்பா உங்களுக்கு முக்கியம், பொண்ணும் காணிக்கையும் முக்கியமா, அல்லது இந்த வழிபீடமும் ஆண்டவருடைய கோயிலும் முக்கியமா? நீங்கள் காணிக்கை கொண்டாந்து எங்கே வைக்கிறீங்க? வழிபீடத்தில் வைக்கிறீங்க. நீங்கள் வைக்கிற காணிக்கை விட நீங்கள் வைக்கிற அந்த வழிபீடம் என்ன முதன்மையானது? நீங்கள் கோயிலுக்கு வரீங்க, அங்கே வந்து பொண்ணை ஒப்பு கொடுக்குறீங்க. ஆனால் அந்த பொண்ணை விட எது உயர்ந்த பொன் மதிப்பு மிக்கது? ஆலயம் மிக்கது. எனவே இதை தேர்ந்தெடுப்பதிலே அந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர்கள் தவறி போவதால் தான் ஏசு என்ன செய்கிறார், மூன்றாவதாக அவரை சாடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறது இதுதான், நுழைய அனுமதிப்பதில்லை என்பது ஆலயத்திற்குள் வர அனுமதிப்பதில்லை, இரண்டாவது வருபவரையும் கெடுத்து விடுவது, மூன்றாவது தவறானவற்றை தேர்ந்தெடுப்பது. இந்த மூன்று காரியங்களும் இன்று நம்மிடத்திலும் இருக்கிறது, நாம் வாழுகிற சமூகத்திலும் இருக்கிறது, நாம் பணியாற்ற பங்குகளிலும் இருக்கிறது, நாம் வளர்ந்து வருகிற சூழலிலும் இருக்கிறது. ஏன் இயேசு இதை கேள்விக்கு உட்படுத்தினார் என்பதுதான் முக்கியமானது. சும்மா ஜீசஸ் வந்துட்டு சட்டு சட்டு நம்மளை மாதிரி கோவப்படுறவரெல்லாம் கிடையாது. இன்று இந்த அளவு காட்டமாக இயேசு பேசுகிறார் என்று சொன்னால், அவர் மென்மையான போதனைகளை வழங்கியவர், மக்களுக்கு தடையில்லாமல் அருள் வாழ்வை கொடுக்க வந்தவர் என்பதைத்தான் அவருடைய ஒவ்வொரு நாள் வாழ்வும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி 4:18-19 என்ன பார்க்கிறோம், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, அருள் பொழிவு நான் செய்யப்பட்டிருக்கிறேன், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்க, பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்க, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பப்பட, ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க. பாருங்கள், எத்தனை நன்மையான காரியங்களை இயேசு அறிவிக்க வந்திருக்கிறார். அதே போன்று மத்தேயு 7:7 இறைவார்த்தையிலே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி, ஆண்டவரிடத்திலே கேட்கவும் ஆண்டவரை நோக்கி இதய கதவை தட்டவும் ஆண்டவரை நோக்கி தேடவும் அவர் செய்ய நமக்கு பயிற்றுவிக்கிறார். அதே போன்று மத்தேயு 12:7 இறைவார்த்தையிலே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். மார்க்கு 2:27 இறைவார்த்தையிலே, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்றும் இயேசு சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவை பொறுத்தவரை அங்கிருந்த சட்டங்கள், சம்பிரதாயங்கள், பரிசேயர் மறைநூல் அறிஞர் சதுசேயர்கள் கொண்டு வந்த எல்லா விதிமுறைகள் வழிமுறைகள் எல்லாம் சாதாரண எளிய ஏழை மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தன. ஆனால் இயேசு ஒருபோதும் மக்களுடைய அருள் வாழ்விற்கு தடையானவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய மனிதரிடத்திலிருந்து விலகி நின்று இயேசு அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். இதைத்தான் லூக்கா 6:36 இறைவார்த்தையிலே ஆண்டவர் இரக்கத்தையும், லூக்கா 6:37 இறைவார்த்தையிலே மன்னிப்பையும், லூக்கா 7:38 இறைவார்த்தையிலே கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும், யோவான் 19:10 இழந்து போனதை தேடி மீட்கவே மானிடமகன் வந்திருக்கிறார், யோவான் 10:10 வாழ்வு கொடுக்கவும், யோவான் 15 கனி கொடுக்கவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவரே, இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்ற ஒரே ஒரு செயல் என்னவென்றார், என் வாஞ்சிக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் அருள் வாழ்வை பெற்றுக்கொள்ள எல்லாவித தடைகளையும் உங்களிடமிருந்து நான் அகற்றுகிறேன் அல்லவா? நீங்கள் செய்த பாவங்கள் ஒரு தடைதான், ஆனால் அவற்றின் தூய இரத்தத்தினாலே நான் கழுவி தூய்மைப்படுத்தி இருக்கிறேன். உங்களிடத்தில் இருக்கிற பொறாமை குணம், போட்டி மனப்பான்மை, கட்சி மனப்பான்மை, இதெல்லாம் தடைகள்தான். ஆனால் அவற்றையெல்லாம் நான் உங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எனது பரிவிரக்கத்தாலும் பராமரிப்பினாலும் அன்பு செய்வதனாலும் முழுவதுமான அருள் வாழ்விலே இணைத்திருக்கிறேன். அதே போன்று நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய குற்ற செயல்களினாலே கூணி குறுகி தலைகுனிந்து தாழ்ந்து பணிந்து எனக்கு முன்பாக நின்றீர்கள். அவற்றையெல்லாம் உங்களுடைய தடைகள் என்று நீங்கள் நினைத்ததால் அவற்றையெல்லாம் நான் நீக்கிவிட்டு உங்களுக்கு மீட்பராக மீட்பு கொடுக்க வந்தேன். ஆனால் நீங்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி. அப்படி என்றால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எதை ஆண்டவரிடத்திலிருந்து இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், முதலாவதாக கடவுளுக்காக இயங்கும் மக்களுக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது என்பது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, கடவுளின் பெயரை வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடாது. மூன்றாவதாக, மற்றவரை விட, மற்ற பொருட்களை விட கடவுளே எனக்கு முக்கியம் என்ற மனநிலை நமக்கு வேண்டும். நான்காவதாக, ஆண்டவரின் ஆசிரை கூறுபோட முயற்சி செய்யாதீர்கள். ஐந்தாவதாக, கடவுளுக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். ஆறாவதாக, கடவுள் நினைத்தால் நாம் இருப்போம், கடவுள் நினைத்தால் நாம் இருக்க மாட்டோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இத்தகைய மனநிலையெல்லாம் நமக்கு இருந்தது என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் நம்முடைய அருள் வாழ்விற்கு நாமும் தடையாக இருக்க மாட்டோம். இறைவன் கொடுக்க விரும்புகிற இந்த அருளை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் தடையாக இருக்க மாட்டோம். இதை சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்க வேண்டுமென்றால், நம்முடைய பங்குலையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நான் கையை வச்சாதான் தேர் நகரும், நான் அஞ்சு மணி பூசைக்கு வரலனா ஆண்டவரே என்கிட்ட வரமாட்டார், நான் முத வாசகம் வாசித்தாதான் இன்னைக்கு பூசையே மகிமை மிக்கதாக இருக்கும், நான் வந்து அந்த இடத்துல நின்னாதான் இந்த கொடியே மேலே ஏறும் என்று எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லறமாக இருந்தாலும், துறவரமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கடவுளின் அருளை பெற்றுக்கொள்ள தடையாக இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விற்கு கடவுள் மென்மேலும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாமே நமக்கு தடையாக இருப்போம் என்பதை தான் இயேசு இன்றைய நாளில் மிக அப்பட்டமான உண்மையாக நமக்கு சொல்லுகிறார். பரிசேயர் சதுசேயர் மறைநூல் தெரியாதவர்களா, திருச்சட்டம் அறியாதவர்களா, ஆலயத்திற்கு செல்லாதவர்களா, தூய திருத்துவத்திலே நின்று அவர்கள் ஆண்டவரை வழிபடாதவர்களா, எல்லாம் செய்பவர்கள். அப்படி இருந்து இயேசு ஏன் திட்டுகிறார் என்று சொன்னால், செய்வதை நீங்களும் திருந்த செய்வதில்லை, செய்ய வருகிற மக்களையும் செய்ய விடுவதில்லை. இதுதான் இயேசு கொடுக்கிறது மிக அருமையான சிந்தனை. பிரியமானவர்களே, சிந்தித்து பார்ப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கடவுளே, நான் ஒருபோதும் என்னுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு நானே தடையாக இல்லாமல் இருக்கவும், நீர் கொடுக்க விரும்புகிற அருள் வாழ்விற்கு நான் என்னுடைய சார்பாக நின்று மற்றவர்களுக்கு தடையாக இல்லாமல் இருக்கவும் எனக்கு தயவு புரிவாயாக என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றென்றும் அவருடைய அருள் வாழ்வினால் நம்மை நிரப்புவாராக. ஆமீன்.